நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் டாக்டர் ராஜ் அவர்களே.
வணக்கம்.
ஆர்த்ரைட்டிஸ், இந்த தலைப்பை பற்றி பேசலாம் என்று நான் உங்களை தொடர்பு கொண்ட பொழுது, இது ஒரு கடல் போன்ற ஒரு விடயம் ஆர்த்ரைட்டிஸில் இருக்கிறது என்று நீங்கள் கூறினீர்கள். இருந்தபோதும் சுருக்கமாக ஆர்த்ரைட்டிஸ் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். அதில் இருக்கின்ற வகைகள் பற்றி சுருக்கமாக முதலில் சொல்லுங்களேன்.
ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது நம்ம மூட்டு வலி சம்பந்தப்பட்ட ஒரு கேட்டகரி ஆஃப் டிசீசஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேம். இது வந்து ஆர்த்ரைட்டிஸ்னாவே இங்கிலீஷ்ல அதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு சொல்லணும்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயிண்ட், மூட்டில் வரும் இரிட்டேஷன், பெயின், இது ரிலேட்டட் டிசீசஸ் தான் ஆர்த்ரைட்டிஸ்ன்ற ஒரு டாபிக்ல, ஜென்ரல் டாபிக்ல வருது. ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஒரு அம்பரல்லா டேர்ம், இட்ஸ் எ பிக் டேர்ம். அதனூடே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. அதுல ரொம்ப காமனான ஆர்த்ரைட்டிஸ்னு பார்க்க போனோம்னா இந்த வயசு முதிர்வு வரும்போதுல வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் கால்ட் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இதை வந்து லேமன் டேர்ம்ல இங்கிலீஷ்ல வேரன்டேர் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸோ தேய்மானம், தேய்மானத்தினால வர ஆர்த்ரைட்டிஸ் அதுதான் ரொம்ப காமன். அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் ரிலேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், இது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு வகை இருக்கு, சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு வகை இருக்கு, அது ஒரு வகையான டைப். அப்புறம் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் ஆர்த்ரைட்டிஸ், இது கொஞ்சம் ரேர், மூட்டுக்குள்ள வர்ற இன்ஃபெக்ஷன். அப்புறம் சில்ட்ரனுக்கு வர ஆர்த்ரைட்டிஸ் வந்து நம்ம ஜுவனைல் ஆர்த்ரைட்டிஸ் சொல்றோம், அது வந்து ரொம்ப ரேர் டைப், சில்ட்ரனுக்கு ரொம்ப காமனாக அது வர்றதில்லை. ஸோ அது நாலாவது டைப். இதுதான் ப்ராடா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் ஆர்த்ரைட்டிஸ்.
சரி, இப்போ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கறத நாங்க சுருக்கமா மூட்டு வலி அப்படின்ற மாதிரி நாங்க பேசினாலும் ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா டாக்டர், ஆர்த்ரைட்டிஸுக்கும் ஆஸ்டியோபரோசிஸுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொல்லுங்களேன்.
ஆர்த்ரைட்டிஸ் நாம பேசின மாதிரி மூட்டு வலி, மூட்டில் வரும் ஒரு பிரச்சனை. ஆனா ஆஸ்டியோபரோசிஸ்ங்கிறது ஓவரால் போன் சிஸ்டம், போன் எலும்புல வர்ற ப்ராப்ளம் ஆஸ்டியோபரோசிஸ். ஆஸ்டியோபரோசிஸ்க்கும் ஆர்த்ரைட்டிஸ்க்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் கிடையாது. ஆஸ்டியோபரோசிஸ்னா என்ன, நம்ம போன்ல கால்சியம் தான் மெயின் மினரல், கால்சியம் நம்ம போனுக்குள்ள இனஃபா இருக்கிற வரைக்கும் போன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அந்த ஒரு போன் ஃபிராக்சர் ஆகணும்னா, என்ன இன்ஜுரி ஃபிராக்சர் ஆகணும், ஒரு கார் ஆக்சிடென்ட் இது மாதிரி மேஜர் ஆக்சிடென்ட், மேஜர் இம்பாக்ட் இருந்தா தான் ஒரு போன் ஃபிராக்சர் ஆகும். ஒருவேளை நம்ம போன்ல கால்சியம் டெபாசிஷன் கம்மியா இருக்கு, நம்ம போனுக்கு உள்ள உள் ஸ்ட்ரென்த், கோர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போன் ஸ்ட்ராங்கா இல்ல, உள்ள கால்சியம் அவ்வளவு சத்து இல்ல போனுக்குள்ள அப்படின்ற பட்சத்துல அந்த சிச்சுவேஷன் பேர் தான் ஆஸ்டியோபோரோசிஸ். இட் இஸ் அ டிஸார்டர், இட் இஸ் நாட் அ டிசீஸ். ஆஸ்டியோபோரோசிஸ் வச்சுட்டு ஒரு மனிதர் வாழலாம், பெயின் இருக்காது, வலி வராது, ஆஸ்டியோபோரோசிஸ்ல நார்மல் லைஃப் வாழலாம். பிரச்சனை என்னன்னா, ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கவங்க தடுக்கி விழுந்தா கூட அவங்களோட போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா போன்ல ஸ்ட்ரென்த் இல்லை, மினிமம் இம்பாக்ட்ல ஃப்ராக்சர் ஆகக்கூடிய ரிஸ்க் இருக்கிறதுனால தான் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிற டிஸார்டரே நம்மளுக்கு முக்கியமா கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ண ட்ரை பண்றோம்.
இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற இந்த மூட்டு வலி வராம தவிர்க்க முடியுமா? அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா 40 வயதிற்கு மேலே போகும் பொழுதே நிறைய பேர் சொல்றது வந்து மூட்டு வலிக்க ஆரம்பிக்குது, படிகள் நாங்க ஏறும்போது இறங்கும்போது ஒரு வகையான சத்தம் வருது, அப்போ இது ஆர்த்ரைட்டிஸா இருக்குமா, முழங்கை வலிக்க ஆரம்பிச்சோன்னே இது ஆர்த்ரைட்டிஸா இருக்குமா, வயதாகும் போது இந்த ஒரு எண்ணம் வர்றதை வந்து தவிர்க்க முடியறது கிடையாது. ஆகவே ஆர்த்ரைட்டிஸ் வர்றதை நாங்க தவிர்க்க முடியுமா, இல்ல கட்டாயமா வயதான ஆர்த்ரைட்டிஸ் வந்தே தான் தீருமா?
ஆர்த்ரைட்டிஸ் இப்ப நம்ம எந்த வகையான ஆர்த்ரைட்டிஸ பத்தி இந்த தருணத்துல பேசுறோம்னா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ பத்தி தான் பேசுறோம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து வேரன்டர் ஆர்த்ரைட்டிஸ். இந்த கேள்விக்கு உள்ள நம்ம ஆன்சர் பேசுறதுக்கு முன்னாடி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னா என்னன்னு ஒரு ஜென்ரலா ஒரு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, இந்த கேள்விக்குரிய ஆன்சர் நம்மளுக்கு கரெக்டா புரியும், பதில் நல்லா புரியும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயிண்ட்லயுமே இம்பார்ட்டன்ட் பாகம் ரெண்டு போன் சேர்ற இடம் தான் ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட்டை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு ஜாயிண்ட்டை சுத்தி லிகமெண்ட்ஸ் இருக்கு, மசில்ஸ் இருக்கு. அந்த ஜாயிண்ட் ஒர்க் ஆகும் போது அது ரப் ஆகாம தேயாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நேச்சுரலாவே குஷன்ஸ் இருக்கு ஜாயிண்ட்ஸ்ல. அந்த ஜாயிண்ட்ஸ்ல குஷன்ஸ் தான் அந்த ஜாயிண்ட் மூவ்மெண்ட் அழகா ஸ்மூத்தா லூப்ரிகேஷனா கொண்டு போய் நடக்கும் போதுல எல்லாம் வலி இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த ஜாயிண்ட்ல இருக்கிற குஷன்ஸ். வயசு ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, ஒரு 40 வயசுக்கு மேல நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நடக்கிறது, நிக்கிறது, முட்டி போடுறது, இந்த மாதிரி காரியங்களை நம்ம வாழ்க்கைக்கு பண்ணிட்டே இருக்கும் போதுல இந்த குஷன் ஆனது தேய்மானம் ஏற்படுது. தேய்மானம் ஏற்படும் போதுல ஒரு 3-4 மில்லிமீட்டர் குஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு பேப்பர் லெவலுக்கு தான் குஷன் இருக்கும். அந்த லெவலுக்கு போகும்போதுல போன் போனோட தான் ரப் ஆகுதே தவிர நடக்கும்போதுல குஷன்ல பட்டு ஸ்மூத் ஆக்ஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போதுல போன் டைரக்டா பெயினை எடுத்துக்குது குஷன் இல்லாதனால, அதனாலதான் நம்மளுக்கு மூட்டு வலி வருது. சோ இதுதான் நம்ம ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் சொல்றோம். இதுதான் வயது முதிய வயதுல வர ஆர்த்ரைட்டிஸ். 40 வயதுக்கு மேல நீங்க சொன்ன எல்லா காரியங்களையும் வர்ற பெயின் இந்த ஆர்த்ரைட்டிஸ்னாலதான் வருது. சோ இதை வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த லைஃப்ல இருந்தே நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? என்ன பண்ணுனா நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஹெல்தி லைஃப் ஸ்டைல். Weight is one of the biggest problem. Overweight-ஆ இருக்கவங்களுக்கு arthritis சீக்கிரமா வருது. மூட்டின் பேசிஸ்ல அதிகமா வேலை செய்யறவங்களுக்கு arthritis சீக்கிரமா வருது. ஃபார் எக்ஸாம்பிள், லேடர்ல ஏறி இறங்குற வேலை ஒருத்தர் பண்றாரு, 20 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் பண்றாருன்னா அவரோட மூட்டு நார்மலா இருக்கிறவங்க மூட்டை விட அதிக பலு தாங்குது. தாங்கி தாங்கி தேய்மானம் சீக்கிரமா வந்துருது. அப்ப அவங்களுக்கு 40 வயசுல அந்த மூட்டு வலி வருது. ஸோ ஆர்த்ரைட்டிஸ் ப்ரிவென்ட் பண்ணணும்னா முடியாது. ஏன்னா ஒன் ஏஜ் குரூப் வரும்போதுல உங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வரும். சில பேர் ஹெல்த்தியா இருந்தாங்கன்னா 70 வயசு 80 வயசுல ஆர்த்ரைட்டிஸ் வரும். ஹெல்த்தியா இல்ல, பர்மனா இருக்காங்க, அடிக்கடி அவங்களோட மூட்டு ஸ்ட்ரெயின் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னா ஆர்த்ரைட்டிஸ் ஏர்லியா வரும்.
கால்சியத்திற்கும் ஆர்த்ரைட்டிஸுக்கும் சம்பந்தம் இருக்கா?
இல்ல, இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் மறுபடியும் சொல்றேன். ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது கால்சியம் போனுக்குள்ள தங்காத ஒரு டிசீஸ். தட் டசன்ட் மீன் கால்சியம் ஒரு ஆளுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரும்னு என்டையராக சொல்ல முடியாது. கால்சியம் நல்லா இருக்கலாம், அவங்களுக்கு கால்சியம் போனுக்குள்ள போகாமல் இருக்கலாம், அதுக்கு விட்டமின் டி தேவை. ஸோ விட்டமின் டி தான் கால்சியமை போனுக்குள்ள எடுத்துட்டு போகும். விட்டமின் டி கம்மியா இருக்கிறவங்களுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம், கால்சியம் கம்மியா இருக்கிறவங்களுக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் வரலாம். ஸோ அது ரெண்டும் சரியா நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஆஸ்டியோபோரோசிஸ் தடுக்கலாம், அதுக்கு மேலேயும் ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு நிறைய அதர் காசஸ் இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு ஜிபிடியோ ஒரு மருத்துவர்கிட்டயோ கலந்து ஆலோசிச்சு அவங்க கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, அது ஒரு சைட். ஆனா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது மெயினா ஜாயிண்ட்ல கொடுக்கற ஸ்ட்ரெயின்னாலதான் வரக்கூடியது. கால்சியம் கம்மியா இருக்கிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் வருமே தவிர ஆஸ்டியோ அர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான அறிகுறி இல்லை. கால்சியம் அதிகமாக எடுத்த ஆஸ்டியோ அர்த்ரைட்டிஸ் நம்ம அவாய்ட் பண்ண முடியுமானா? அதுவும் இல்லை.
ஆஸ்டியோ அர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதை நாங்கள் குணப்படுத்த முடியுமா?
குணன்றது ஆக்சுவலாக கியூர்ன்றது கிடையாது. இந்த ஜவ்வு வந்து நம்மளுக்கு தேஞ்சு போன சிச்சுவேஷனில் நம்மளோட அந்த முட்டியில் இருக்க இரண்டு பாகங்கள், மேல் பாகம் கீழ் பாகம், போன் தேயும் போது ரப் ஆகும்போது வர்ற பெயின்னால இந்த ப்ராப்ளம் வருதுன்னு நான் சொன்னேன். இதோட ஃபைனல் எண்ட் கியூர் வந்து நம்ம அந்த ஜாயிண்டையே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதான். அந்த எக்ஸ்ரேலையும் அந்த ஸ்கேன்கள்லையும் அது சிவியர் ஆர்த்ரைட்டிஸ்னு நிரூபிக்கப்பட்டதுன்னா அந்த ஃபைனல் ட்ரீட்மெண்ட் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான். புது நீ புதுசாக அந்த மெட்டல் நீ பொறுத்துறது தான் அதோட கியூர். மெட்டல் நீயும் மறுபடியும் ஒரு 10-20 வருஷங்கள்ல பிரச்சனை கொடுக்கலாம், அது ஃபர்தர் ப்ராப்ளம், அது ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸோ கியூர்ன்றது கிடையாது. ஆனால் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள் பண்ணலாம். அது வந்து வி நீட் டு மேனேஜ் த சிச்சுவேஷன் அண்ட் ப்ரிவென்ட் ப்ராக்ரெஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். அது பேட் ஆகாம அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டேஜுக்கு போகாம நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம், மைல்டில் இருக்கோமா மாடரேட்ல இருக்கோமா அந்த ஸ்டேஜ்லேயே இருக்கிறதுக்கான யுக்திகள் சில விஷயங்கள் பண்ணலாம்.
சரி, அதை எப்படி நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி கண்டறியலாம் டாக்டர்?
முதல்ல சிம்டம்ஸ், நம்மளுக்கு வந்து மூட்டில் வர சிம்டம்ஸ் வந்து எந்த மூட்டு வலியும் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வந்ததுன்னா அது ஆர்த்ரைட்டிஸ் கேட்டகரியில் வராது. இப்போ நம்மளுக்கு ஒரு மூட்டில் அடிபட்டுடுச்சு, நம்ம ஒரு மூட்டு திரும்பும் போதில் நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டோம், உடனே இமீடியட்டாக ஒரு பெயின் வருது அப்படின்னா அந்த பெயின் வந்து இன்ஜுரி ரிலேட்டட் பெயின். அது இல்லாமல் நம்ம வந்து டே டு டே ஃபங்க்ஷனிங்க்கு ஒர்க் பண்ணும் போதில் நடக்கும் போதில் ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆகுது திடீர்னு, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆகுது. 1 கிலோமீட்டர் தைரியம் வாக் பண்ணுற நம்ம ஒரு நாள் 2 கிலோமீட்டர் வாக் பண்ணும் போதில் ஜாயிண்ட் பெயின் வருது, கிளிக்கிங் சவுண்ட் வருது, ஜாயிண்ட் வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. நைட்டு டைங்களில் பெயின் ரொம்ப எடுக்குது, காலையில் ஒர்க் பண்ணால் நைட் டைங்களில் பெயின் எடுக்குது, காலையில் எந்திரிக்கும் போது ஒரு 1/2 hour ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃபாக இருக்குது, மூவ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சிம்டம் அரைஸ் ஆகும்போதுலேயே ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்கு என்ன தோணணும்னா நம்மளுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்குமா அப்படின்றது தான் நம்மளுக்கு மனசுக்கு தோணணும். உடனே ஒரு ஜிபி அணுகணும். ஜிபி என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ்வலாக ஒரு எக்ஸ்ரே எடுப்பாங்க, ஸ்கேன் எடுப்பாங்க, அதில் தெரிஞ்சிடும் நம்ம ஆர்த்ரைட்டிஸ் அந்த ஜவ் எவ்வளவு தேஞ்சிருக்கு, எவ்வளவு தேய்மானம் ஆயிருக்கு, மைல்டா மாடரேட்டா என்ன லெவலில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி தான் நம்ம வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் டயக்னோஸ் பண்ணுறோம்.
ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் மைல்டா இருக்குன்னு வச்சுக்கொண்டோம்னா இப்போ அதை வந்து நாங்க வேர்ஸ் ஆகாமல் எப்படி நாங்க வந்து பாதுகாத்து கொள்றது அப்படிங்கறத முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆர்த்ரைட்டிஸ் வந்தவங்க எப்படி ஒரு குவாலிட்டியான லைஃப் வாழலாம் அப்படிங்கிற யுக்தியையும் சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம். இப்போ மைல்டு ஆர்த்ரைட்டிஸ்ல வர பிரச்சனைகள் வந்து பெயின். ஸோ எப்படி பெயினை மேனேஜ் பண்ணணும், ரெண்டாவது எப்படி இதை மாடரேட்டாவோ சிவியராவோ ப்ராக்ரஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும். ஸோ இப்போ தேய்மானத்தை நம்ம தடுக்கணும். வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட்டை குறைக்கிறது ஃபர்ஸ்ட் யுக்தி. 5 to 10 kilos வெயிட்டை குறைஞ்சாவே ப்ராக்ரஷன் வந்து ட்ரெமெண்டஸாக டிக்ரீஸ் ஆகும்னு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் சொல்லுது. பருமனாக இருக்கவங்க அதை தான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும், என்ன முறைகளில் வெயிட்டை குறைக்க முடியும், அந்த முறைகள் என்ன, டயட்டா எக்ஸசைஸா, அவங்களோட லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்னால அவங்க குண்டா இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மருத்துவரோட ஆலோசனையோட, ஒரு டயட்டிஷியனோட ஆலோசனையோட, ஒரு எக்ஸசைஸ் ஃபிசியாலஜிஸ்டோ ஃபிசியோதெரபிஸ்டோட ஆலோசனையோட ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ், ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்து வெயிட்டை குறைச்சா ஆர்த்ரைட்டிஸோட ப்ராக்ரெஷன் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது நம்ம என்ன வேலை பண்றோம். சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெனோஸான வேலை பண்ணுவாங்க, சில பேர் வந்து நீல் பண்ணி முட்டி போட்டு வேலை செய்யற வேலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ரெப்பிடேட்டிவ் ஸ்ட்ரெயின் கிவன் டு அ ஜாயிண்ட், ரெப்பிடேட்டிவா நம்ம ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயின் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த தேய்மானம் அதிகம் ஆகத்தான் செய்யும். அந்த தேய்மானம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ப்ராக்ரஸ் ஆகுறது ரொம்ப ஈஸி. அதனால நம்ம ஜாயிண்ட்டுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணணும். மூணாவது எக்ஸசைஸ் பிசியோதெரபி டு த ஜாயிண்ட். இப்போ நீக்கு சில ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ் இருக்கு, அதில் இருக்கிற சுற்றி இருக்க மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு. மசில்ஸும் லிகமெண்ட்ஸும் நம்மளுக்கு ஜவ்வு பொருட்களும் தசைகளும் நம்மளுக்கு வந்து ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிறது தான் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர். அதை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம்னா நம்ம நடக்கிறோமோ கொள்றோமோ அதோட டைரக்ட் எஃபெக்ட் அந்த தேய்மானம் கம்மி பண்ணப்படும்.
சில பேர் வந்து ஒரு நாளைக்கு 7 kilometers நடக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, 8 kilometers நடக்கிறோம், 10 kilometers எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி செய்கிறது நல்லதா கூடாதான் நார்மலான ஒரு பர்சன்?
நார்மலாக ஒரு பர்சன் கட்டாயம் பண்ணலாம். ஆர்த்ரைட்டிஸ் அவங்களுக்கு இன்னும் வரலை என்றால் அவங்க பண்ணலாம்.
அப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓவராக 8 kilometers 10 kilometers நடக்கிறதுனால எனக்கு வர்ற சந்தேகம் என்னென்னா நாங்கள் கூடுதலான தேய்மானம் ஏற்படுத்தி ஆர்த்ரைட்டிஸ் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயம் வருது. அதை தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன்.
அந்த கேள்விக்கு வந்து ஒரு கரெக்டான பதில் சொல்ல முடியாது. ஏன்னா ஈச் பர்சன்ஸோட பாடி ஒரு ஒரு வகையான கோப்பிங் மெக்கானிசம், ஒவ்வொரு வகையான மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ் பொறுத்துக்கக்கூடிய தன்மை டிஷ்யூஸ் இருக்கு. 10 kilometers நடக்கிறோம், நம்மளுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் பெயின் வரலை, அந்த சமயம் வரைக்கும் வரலை, அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லைன்னா உங்க ஜாயிண்ட் அந்த எக்ஸசைஸை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அந்த சமயத்தில் இருக்குன்னு தான் எடுத்துக்கணும். அப்படி இருக்கும் போதுல அந்த சமயத்தில் அது ஓகே. அந்த ஜாயிண்ட் எப்போ ஃபெயில் ஆகும் அப்படின்றது நம்மளால யூகிக்க முடியாது. ஆனா அந்த ஜாயிண்ட் ஃபெயில் ஆகும் போதுல நம்மளுக்கு அந்த சிம்டம் தெரியும் போதுல நம்ம அதை அப்படி மாத்திக்கணும்.
ஆர்த்ரைட்டிஸ் வந்துருச்சு, நாங்க எப்படி குவாலிட்டியான லைஃப் வாழ முடியும், அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம், அதற்கு என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கு அப்படிங்கறத விளங்கப்படும்.
ஸோ இப்போ ஆர்த்ரைட்டிஸ் ஒரு மனிதருக்கு வந்துருச்சுன்னா அவரோட பெரிய ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னா பெயின், வலி. ஸோ டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல வலி இருக்கும். அந்த வலி வந்து மைல்டாக இருக்கும் போதுல சிவியர் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் அந்த வலி வரும். சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் அட்வான்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் போகும்போதுல ஃபியூ மூமெண்ட்ஸ் நடக்கும் போதுலயே அந்த வலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வலி எப்படி வரும்னா தொடர்ந்து தீரா வலி இருக்காது, சில டைம் நடுவில் இந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து ஃபிளேர் அப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு அக்யூட் எபிசோட் ஆஃப் பெயின் வரலாம். அந்த ஃபிளேர் அப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் வரும்போதுல பெயின் கில்லர்ஸ் ரொம்ப முக்கியம், அவசியம். அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு உங்களுடைய மற்ற வியாதிகளை ஒத்த பெயின் கில்லர் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க சில பெயின் கில்லர் எடுத்துக்க முடியாது, வயிறு எரிச்சல் இருக்கவங்க சில பெயின் கில்லர் எடுத்துக்க முடியாது. அதனால யூனிவர்சலாக ஒரு பெயின் கில்லர் கிடையாது. நீங்கள் ஒரு ஜிபி அணுகி அவங்க கிட்ட பேசி அந்த அக்யூட் எபிசோட் ஃபிளேரப்பை ட்ரீட் பண்ணுறதுக்கு 1 week or 2 week பெயின் கில்லர் எடுத்துக்கலாம். அது ஒரு வகை. ரெண்டாவது ஃபிசியோதெரப்பியும் எக்ஸசைஸும் தான் ஆர்த்ரைட்டிஸோட கோர் ட்ரீட்மெண்ட்டே. ஸோ ஒரு நல்ல ஃபிசியோதெரபிஸ்ட்டை ரெகுலராக போய் பார்த்து அந்த தசைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை ஸ்ட்ரென்த் பண்ணுற எக்ஸசைஸை டெய்லியும் பண்ணிட்டு இருந்தோம்னா நடக்கிறதுங்கிறது ஒரு ஜென்ரல் எக்ஸசைஸ். ஆனால் நீக்குன்னு எந்த மூட்டில் ஆர்த்ரைட்டிஸ் வந்திருக்கோ அந்த மூட்டுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது. அப்புறம் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை அந்த வலியின் உட்பாட்டுக்குள்ள குறைச்சிக்கணும், அதுக்குள்ளே மேனேஜ் பண்ணிக்கணும். நாலாவது சில எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ் லைக் வாக்கிங் ஸ்டிக் அல்லது பிரேஸ், நீ பிரேஸ் அது மாதிரி சில எக்ஸ்டர்னல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னு ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட போய் இந்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெயினை கம்மி பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் என்ன பண்ணலாம் அவங்க கிட்ட ஆலோசிச்சு அந்த இதையும் எடுத்துக்கிட்டா நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் குவாலிட்டி பெட்டராக லீவ் பண்ண முடியும்.
மிக்க நன்றி டாக்டர் ராஜ் அவர்களே, மிக தெளிவாக விளக்கமாக ஆர்த்ரைட்டிஸ் பற்றி நீங்கள் விளங்கப்படுத்தினீர்கள். நன்றி, வணக்கம்.
வணக்கம், தேங்க்யூ.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.